ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தை எழுதிய செய்தலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமகே.
மத்தை எழுதிய செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 38-42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளிலே இந்த திருப்பலி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிற இந்த கால சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இணையத்தின் வழியாக இந்த திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கிறீர்கள். இறை வார்த்தை பகிர்வை கேட்டு பயனடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பலர் எங்களுக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவிக்கிறீர்கள். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு சிலர் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்கள் என்னாலும் உங்களோடு இருக்கும். ஒரு சில பேர் திருப்பலி கருத்துக்கள் கொடுக்க விரும்புகிறீங்க. இங்கே வீடியோவுக்கு கீழே ஒரு நம்பர் இருக்கும், அதில் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் குறிச்சுக்குவோம். அந்த நாளில் சிறப்பாக உங்களுக்காக திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றுவோம். அது மட்டுமல்ல, சிலர் ஃபாதர் எங்களுக்கு இந்த லிங்க்கு வாட்ஸ்அப்பில் வரமாட்டேது அப்படின்னு சொல்லி சில வயதானவர்கள்லாம் கேட்பது உண்டு. நீங்கள் வந்து இப்போது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, யூடியூப்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இளைஞர்கள் போல். வாழ்த்துக்கள். வீடியோ பார்க்குறீங்க, கேசி ட்ரிச்சி வீடியோ பார்க்குறீங்க, அது கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் யாரையும் சார்ந்திருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு முறையும் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது வந்து காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான். அதனால் தைரியமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அந்த சேனலை. அதுபோல் ஒரு சில பேர் சிறப்பான ஜப கருத்துக்களுக்காக எங்களை தொடர்பு கொள்ள விரும்புகிறீர்கள். அருங்குடியில் வந்து ப்ரேயர் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே 24 மணி நேரமும் ஊழியர்கள் உங்களுக்காக அலைபேசியில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அலைபேசி எண்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜப கருத்துக்களை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கொடுத்து அவர்களுக்கு உங்களுக்காக அவர்களிடம் நீங்கள் ஜெபிக்க சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எதை எடுத்து செல்ல இருக்கிறோம்? கடவுளை தான் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை பகிர்வை நாம் கேட்குறோம், அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற முயற்சி செய்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறிது அளவாவது நாம் முயற்சி செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு. இன்றைய வாசகங்கள் நமக்கு எதை உணர்த்துகின்றன? நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்களுடைய ஊரில் ரெண்டு முக்கியமான ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் நிறையா ரவுடிங் இருப்பாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியாவிலேருந்து இங்கே போய் யாரையாவது அடிக்கிறது கொள்வது, அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஏரியாவில் போய் அந்த ஏரியாவில் ஒரு சில பேர் அடிப்பாங்க, கொள்ளுவாங்க. இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், இந்த வன்முறை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இன்றைக்கி சமூகத்தில் அதிகமாக புறையோடி இருப்பதை நாம் பார்க்குறோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக கூட ஒரு செய்தியை நான் பார்க்க நேர்ந்தது. ஒரு இளைஞனுடைய இறப்பு போஸ்டர் ஒட்டுறாங்க, 1st ஆண்டு நினைவு அஞ்சலி போஸ்டர். அதில் அவனுடைய நண்பர்கள் கீழே இப்படியாக எழுதியிருக்கிறாங்க, உன்னுடைய இறப்புக்கு யார் காரணமோ அவர்களை நாங்கள் பழிக்கு பழி தீர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 1 வருடங்களாக அவர்கள் அதை தங்களுடைய மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பழிக்கு பழி எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த தூக்கம் இருக்காது. இது இன்றைக்கி சமூகத்தில் அதிகமாக இருப்பதே பார்க்குறோம். இது ஏதோ குறிப்பிட்ட வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த எண்ணம் இருக்கிறதா? கண்டிப்பாக இல்லை. நம்ம ஒவ்வொருவருமே இந்த பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வாழ்க்கையில் சுமந்துக்கிட்டு தான் இருக்கும். என்னை இப்படி பேசிட்டான், என்னை இப்படி அவமானப்படுத்திட்டான், என்னை 4 பேருக்கு முன்னாடி அடிச்சிட்டான், நான் திருப்பி என்னைக்காவது ஒரு நாள் அவனை அடிப்பேன், அவனை அவமானப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ குறைந்த அளவு குறைந்தபட்சமாவது அது நமக்கு சொல்ல தெரியாமல் இருக்கலாம். பழிக்கு பழி அப்படிங்கிற வார்த்தை மிகப்பெரிய உயரிய வார்த்தையாக இருக்கலாம். இல்லை எனக்கு பழிக்கு பழி வாங்குகிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது குறைந்தபட்சம் யாரையாவது யார் மீதாவது நமக்கு அதிகப்படியாக கோபம் இருக்கிறோம், அவங்களுக்கு ஏதாவது நடக்கணும், இல்லை நம்ம அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த பழிக்கு பழி எடுக்கிற எண்ணம் வந்து ஒரு சில பேர் நல்ல வலிமை உள்ளவர்களாக இருப்பாங்க, போவாங்க அடிப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது தீமை செய்வாங்க. வலிமை இல்லாதவர்கள் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க குறைந்தபட்சம் அவங்கள வார்த்தைகளால் திட்டுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்தால் இவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாத்தியார் மாணவனை திட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அந்த மாணவன் அந்த வாத்தியார் எப்படியாவது பழி வாங்கணும், அவரை போய் அடிக்க முடியாது. குறைந்தபட்சம் அவனுடைய அந்த வாத்தியாருடைய வண்டியில் சீட்டை கிழிக்கணும், இல்லாட்டி டயரில் காற்றை பிடுங்கி விடணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட இன்று சிறிய மாணவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, குடும்பத்தில் கூட இப்படி ஒரு எண்ணம்லாம் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையில் மனைவி ஏதோ ஒரு சூழ்நிலையில் கணவனை பார்த்து, இல்லை கணவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனைவியை பார்த்து இல்லை வார்த்தையில் கடுமையாக திட்டியிருக்கலாம், இல்லை குடும்பத்தை பற்றி திட்டியிருக்கலாம். அது சரி பொறுத்து போயிடுவோம், இல்லை விட்டு கொடுத்து போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் என்னை பற்றி பேசிட்டேன், என் குடும்பத்தை பற்றி பேசிட்டேன், நான் கண்டிப்பாக பதிலுக்கு பதில் உன்னை பற்றி பேசுவேன், குடும்பத்தை பற்றி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவனோ மனைவியோ பதிலுக்கு பதில் பேசும் பொழுது கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. இப்படியாக குடும்பத்தில் தொடங்கி சமூகத்தில் எல்லோருக்குமே இந்த பழிக்கு பழி வாங்குகிற எண்ணம் அதிகமாக இருப்பதாக பார்க்கிறோம். இது எப்படிப்பட்ட விளைவை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது? மன நிம்மதி போயிடுது, அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கோம். இப்படி பண்ணிட்டாங்களே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட காயம் நம் உடல் நோய்க்கு காரணமாக கூட அமைவதை பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, இது நம்மில் இருக்கக்கூடாது. இந்த பழிக்கு பழி வாங்குகிற எண்ணம் நம்மில் இருக்கக்கூடாது என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இன்றைய நற்செய்தியில் நாம் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட உதாரணங்களை நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் சொல்கிறாரு, உன்னை ஒருத்தன் ஒரு கணத்தில் அறைந்தான் அப்படின்னு சொன்னால் நீ மறுக்கணத்தை காட்டு. நிறைய நேரங்களில் நாம் அதை மேலோட்டமாக பார்ப்பது உண்டு. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விளக்கத்தை கொடுக்கிறார், இந்த உதாரணத்தை கொடுக்கிறார், அவர் எதை நமக்கு உணர்த்த விரும்புகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அதனுடைய பின்புலத்தை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் முதலாக ஒரு கோட் ஆஃப் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லி உருவாக்குனது யார் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாபிலோன் நாட்டில் ஹமுராபி அப்படிங்கிறவர் தான் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. அது கோட் ஆஃப் ஹமுராபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இது வந்து நம்ம மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது என்னப்பா ஒரு இந்த சட்டம் வந்து ஒரு தீமையான சட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தனை காயப்படுத்திட்டான், ஒரு கையை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக அவன் வந்து யார் உடைச்சானோ அவனுடைய கையை உடைக்கணும். இதுதான் அங்கே அந்த சட்டமாக இருந்தது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், உன் பல்லை உடைச்சானா நீ அவன் பல்லை உடைக்கணும், உன் கண்ணை குத்துனானா அவன் கண்ணை நீ குத்தணும். இதுதான் அந்த சட்டம். அன்புக்குரியவர்களே, இதில் வந்து மேலோட்டமாக தீமையான சட்டமாக இருந்தாலும் அதில் ஒரு நன்மைத்தனம் இருப்பதாக பார்க்குறோம். ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே சொன்னது போல் இந்த ரெண்டு ஏரியாவில் அடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு இடையான ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு இந்த பகையில் அவங்களும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அதுபோல் அந்த காலகட்டத்தில் இரண்டு குழுக்களுக்கு இடையே பிரச்சனை வரும்போது ஒட்டுமொத்த குழுவுமே வந்து அங்கே சண்டை போடுவார்கள். அப்படி சண்டை போடும் பொழுது அங்கே நிறைய உயிர் இழப்புகள் நடப்பது உண்டு. இதை தவிர்ப்பதற்காக அவர் அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இனிமேல் யார் உன்னை காயப்படுத்தினானோ காயப்பட்டவன் காயப்படுத்தியவனை காயப்படுத்த வேண்டும். அதுதான் சட்டம், வேறு யாரும் இதில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது அரசனுடைய சட்டமாக அங்கே இருப்பதாக பார்க்கிறோம். அங்கே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, அந்த வன்முறைக்கு அங்கே ஒரு லிமிட்டேஷன் அங்கே கொண்டு வராங்க. பாபிலோன் நாட்டுக்கு யூதர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். ஒரு சில இந்த சட்டங்களை அவர்களும் தங்கள் வசம் எடுத்துக்கொண்டார்கள். அப்படியாக பழைய ஏற்பாட்டிலையும் இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற இந்த பழிக்கு பழி வாங்குகிற உணவுகள் வெளிப்படுவதாக நாம் பார்க்கிறோம். அதைத்தான் லேவியர் புத்தகம் 24:19-20 இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். தமக்கு அடுத்திருப்பவருக்கு காயம் விளைவித்தால் அவருக்கு அப்படியே செய்யப்படும், முறிப்புக்கு முறிப்பு, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இப்படியாக பழைய ஏற்பாட்டிலும் இந்த சட்டம் அங்கு பின்பற்றப்படுவதை நாம் பார்க்கிறோம். இதற்காக பழைய ஏற்பாட்டினுடைய அறம் என்பது இந்த பழிக்கு பழி வாங்குவதா அது மட்டும்தானா அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக இல்லை. அங்கு வந்து இரக்கத்திற்கும் அங்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதுதான் லேவியர் புத்தகம் 19:18 நாம் வாசிக்கிறோம். பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக. நீதிமொழிகளை இப்படியாக வாசிக்கிறோம். 25:21 உன் எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, தாகத்தோடு இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அங்கே ஒரு இரக்க குணம் வெளிப்படுவதை நாம் பார்க்குறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டினுடைய அறம் என்பது இந்த பழிக்கு பழி வாங்குவதா அப்படின்னு சொன்னால் முற்றிலும் கிடையாது. ஆனால் இந்த கோட் ஆஃப் ஹம்முராபி அப்படிங்கிற அந்த சட்டம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற சட்டம் இங்கும் பின்பற்றப்பட்டது, ஆனால் ஒரு சில மாற்றங்களோடு. அங்கே பாபிலோன் நாட்டில் அது வந்து அந்த யார் காயப்பட்டானோ அவன் அப்படியே போய் காயப்படுத்தியவனை காயப்படுத்தலாம், அதுதான் சட்டம். ஆனால் இங்கு பழைய ஏற்பாட்டில் காயப்பட்டவன் நேரடியாக சென்று காயப்படுத்தியவனை பழிக்கு பழி வாங்க முடியாது. அதற்கு பதிலாக நீதிபதி முன்பாக, நடுவர்கள் முன்பாகத்தான் அந்த தீர்ப்பு வழங்கப்படுவதாக நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இணைச்சட்டம் 19:18 நாம் அப்படியாக வாசிக்கிறோம். நீதிபதிகள் தீர விசாரிப்பர். நீதிபதிகள் தீர விசாரித்து உண்மைதானா அப்படின்னு சொல்லி அவர்கள் அறிந்த பிறகு அவர்களுடைய சமூகத்தோடு அவர்கள் முன்பாக அந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற சட்டம் அங்கு பின்பற்றப்பட்டதாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கைக்கு இங்கே வரும்பொழுது முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது. ஒரு சில நாட்களாக நாம் விவிலியத்தில் வாசித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு செய்தி 5 மலைப்பொழிவில் இயேசு கிறிஸ்து பல்வேறு சட்டங்களுக்கு புதிய அர்த்தங்கள் கொடுப்பதாக பார்க்கிறோம். அதில் ஒரு பகுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கடவுள் கொடுத்த கட்டளைகளை இயேசு கிறிஸ்து இந்த மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதில் இருக்கக்கூடிய உண்மையான சாரத்தை அங்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு பாருங்க, இயேசு முற்றிலுமாக மாறுபட்டு அங்கு சிந்திப்பதை பார்க்கிறோம், மாறுபட்டு அங்கு சொல்வதை பார்க்கிறோம். காரணம், இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட கட்டளை. அதிலிருந்து முழுவதுமாக இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக மாறுபட்டு இருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு உணர்த்துவதாக பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பழிக்கு பழி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கிறிஸ்தவனுடைய வாழ்வில் அப்படிப்பட்ட எண்ணமே இருக்கக்கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஒருவன் மீது பழிக்கு பழி எடுக்க வேண்டும் என்கிற எண்ணம், கோபம், அந்த காழ்ப்புணர்வு இருக்கக்கூடாது என்பதை இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இது எப்படி உருவாகுகிறது நீங்கள் பாருங்கள். அந்த பழிக்கு பழி வாங்குகிற எண்ணம் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவமானம் தான் அங்கே ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஒரு 4 முன்னாடி என்னை அடிச்சிட்டான், என்னை பேசிட்டான் அப்படிங்கிற அவமானம், இந்த அவமானத்தை நான் தாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த பழிக்கு பழி வாங்குகிற எண்ணம் நமக்குள்ளே இருக்காது. யூத சமூகத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக நம்ம அறையும் பொழுது ஒரு வலதுகை பழக்கம் உள்ளவங்க எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை அறையும் போது கன்னத்தில் கண்டிப்பாக அவருடைய இடது கன்னத்தை தான் நாம் அறைவோம். ஆனால் யூத சமூகத்தில் ஒரு வழக்கம் இருந்தது, அவரை நான் அவமானப்படுத்துகிறேன், நான் இன்சல்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கையில் பின்புறமாக அறைவேன். பின்புறமாக அறையும் பொழுது நான் இப்படி அறைய முடியாது, நான் இப்படி தான் அறைவேன். அப்போது வலக்கண்ணத்தை தான் அறைய முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன்னுடைய வலக்கண்ணத்தில் அறைந்தால் நீ மறுக்கண்ணத்தையும் காட்டு. உன்னை அவமானமே படுத்தினாலும் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து, இந்த பழிக்கு பழி வாங்குகிற உணர்வு உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இதை மிக அழகாக நீதிமொழிகள் புத்தகம் 20:22 நாம் வாசிக்கலாம் பாருங்களேன். தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாதே, ஆண்டவரையே நம்பியிரு, அவர் உன்னை காப்பார். நீ பழிக்கு பழி வாங்கணும் எண்ணத்தை நீ சுமக்காது, அது உனக்கு தான் தீங்கா அமையும், ஆண்டவர்கிட்ட விட்டுரு, ஆண்டவர் அதை பார்த்துக்குவார் அப்படிங்கிற எண்ணத்தை அங்கே இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். இந்த நச்சீதனுடைய தொடக்கத்தில் கூட இயேசு கிறிஸ்து இவராக சொல்கிறார், நீங்கள் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக நீங்கள் எதிர்க்க வேண்டியது எது அப்படின்னு சொன்னால், டோன்ட் ரெசிஸ்ட் த ஈவில் அவுட் சைடு, பட் ராதர் ரெசிஸ்ட் த ஈவில் இன்சைடு. நீ வெளியில் உனக்கு ஒருத்தன் தீமை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எதிர்க்கிறத விட்டுட்டு உனக்குள்ளே உருவாகிற அந்த பழி வாங்கும் எண்ணத்தை எதிர்த்து நீ போராட வேண்டும். அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியம். அவமானமே ஏற்பட்டாலும் அதை தாங்கக்கூடிய மனநிலை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிற விஷயம். அதான் அவமானத்தின் அடையாளமாக உன்னுடைய வலது கண்ணத்தில் அறைந்தாலும் உன்னுடைய மறு கண்ணத்தை காட்டுகிற அளவுக்கு நீ பொறுமை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அறிவினுடைய ஆரம்பம் என்பது பொறுமை தான். இன்றைக்கி வந்து நிறையா அறிவியல் அறிஞர்கள் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள். அதில் அவங்க பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னால் இத்தனை கண்டுபிடிப்புகள் வந்திருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. பல ஆண்டுகளாக பல தோல்விகளுக்கு மத்தியில் பொறுமையோடு இருந்து ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார்கள். அதான் அறிவினுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், அது கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வை மாற்றும். கடவுள்கிட்ட விட்டுட்டு அதுதான் நீதிமொழிகள் புத்தகத்தில் எப்படியாக நாம் வாசிக்கிறோம், தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாதே, ஆண்டவரையே நம்பியிரு, அவர் உன்னை காப்பார் என்று சொல்கிறார். அதற்கப்புறம் அவர் ஒரு சில மற்ற உதாரணங்களையும் இங்கு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். ஒருத்தர் உனக்கு வந்து உன்னுடைய அங்கியை எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு நீ மேலுடையும் கொடுத்துரு. யூத சமூகத்தில் ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு வந்து தீர்ப்பு வழங்குறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய உள்ளாடையை எடுத்துக்கலாம், ஆனால் மேல் உடையை அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் சாயந்தரத்துக்குள்ளே அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே குளிர் அதிகமாக நிறைந்த அந்த பிரதேசத்தில் அந்த ஒரே அங்கி வந்து நிறைய அவங்கள்ட்ட இருக்கும், ஆனால் ஒரே ஒரு மேலுடைகள் தான் அந்த மக்கள்கிட்ட இருக்கும். சாதாரண மக்கள்கிட்ட அவங்க இரவு தூங்கும் பொழுது அந்த குளிரில் அந்த மேலுடையை தான் போர்வையாக போத்தி கொண்டு அவர்கள் தூங்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த போர்வையை அவங்க திரும்பி கொடுத்துடணும், இரவுக்குள்ளே மாலைக்குள்ளே கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் யூத வழக்கமாக இருக்கிறது. ஆனால் அதே கூட இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறாரு, நீ மேலுடையும் கொடுத்துரு, மேலுடையும் கொடுத்துரு, நீ எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி உன்னுடைய என்னுடைய ரைட் இது எனக்குடைய என்னுடைய உரிமைகளுக்காக நீ போரிடுவதை விட்டுவிட்டு உன்னுடைய கடமையை செய்வதில் நீ கருத்தாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம இன்றைக்கி நிறைய நேரங்களை இது அப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லி குறை கூறி கொண்டு இருக்கிறோம். அதையெல்லாம் கடந்து உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்துவிட்டு பொறுமையோடு உன் உள்ளத்தில் எழுகிற தீமைக்கு எதிராக நீ போராட வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து மிக அருமையாக இங்கு வெளிப்படுத்துவதாக பார்க்கும். இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் நாம் இந்த பழிக்கு பழி வாங்குகிற எண்ணத்தை மனதில் சுமக்காமல் உள்காயங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்று நம் உடலும் உள்ளமும் அமைதியை பெறும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் பாருங்கள், குடும்பத்தில் உங்கள் மனசில் நீங்கள் எவ்வளோ வந்து விஷயங்களை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, கனத்த இதையோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க, பல கோபத்தை நீங்கள் நிறைய பேர் சொல்வதுன்றனால அவங்கள மன்னிக்க முடியல. உண்மையிலேயே நீ கிறிஸ்துவ வாழ்வு சொல்லுகிற நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லுதானா, ப்ராக்டிக்கலாக அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இப்படிப்பட்ட துன்பத்தை செஞ்சுட்டாங்க, என்னை இப்படி ஏமாத்திட்டான், எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டான், நான் எப்படி மன்னிக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வேணால் நீங்கள் பேசுகிறதுக்கு வேணால் எளிமையாக இருக்கலாம், வாழ்க்கைகளில் பின்பற்றுவது மிக கடினம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நீ அதை பின்பற்றி பாரு, உன் வாழ்க்கை மாறும். அது உனக்காக தான் சொல்கிறேன், உனக்காக தான் சொல்கிறேன். அதை இயேசு கிறிஸ்து அதுதான் நீ அதை சுமந்துட்டு இருக்கும்போது இந்த காயத்தோடைய நிறைய பேர் பார்க்குறோம், 20 வருஷம் 20 25 வருஷம் அந்த பகை உணர்வை அப்படியே சுமந்துக்கிட்டே இருக்கும். அவர் மிக அருமையான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. புத்தர் ஒரு முறை போதித்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அந்த மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை சாடி கொண்டு இருக்கிறார். அவர் அந்த குழுவில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான், அந்த மூட நம்பிக்கையோடு வாழக்கூடியவன். அவனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. உடனே புத்தரை நோக்கி ஓடி வந்து அவர் மூஞ்சில் துப்புறான். துப்புன உடனே புத்தர் எதுவுமே கோபப்படலை. அவர் சொல்கிறாரு, வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இவனுக்கு வந்து பயங்கர ஆச்சரியம், என்னடா அது, நம்ம துப்புனோம், அவர் ஒன்றே அடிக்கணும் இல்லை கேவலமாக பேசணும், ஆனால் ஏதாவது நான் ஏதோ சொன்னது போல் வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறாரு வீட்டுக்கு. வீட்டில் போயிட்டு தூங்குறாரு, தூக்கம் வரல. இதே நினப்பாகவே இருக்கு, நாம் ஏதோ சொன்னது போல் வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி புன்முறுவலோடு இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது அப்போ தான் அவருக்கு ஒரு புரியுது. அவர் என்னுடைய மூட நம்பிக்கையை சாடினார், எனக்கு கோபம் வந்தது, அதற்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு பதில் இல்லை. ஏன்னா அவர் சரியாகத்தான் என்னுடைய மூட நம்பிக்கையை சாடி இருக்கிறார். நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய பதிலாக என்னுடைய எச்சியை துப்பிட்டேன். அவர் அதை பதிலாக எடுத்துக்கொண்டு வார்த்தையாக எடுத்துக்கொண்டு வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார் பாருங்கள். மனம் வெதும்பி அழுகிறான். அடுத்து நான் ஓடுறான் புத்தர்கிட்ட, புத்தரை என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாமல் செஞ்சிட்டேன், உன்னை மன்னிக்க நான் யார், நேற்று நான் தானே உங்களை துப்புனேன், துப்புனவனும் இறந்து போனான், துப்பிய நானும் இறந்து போனேன், ரெண்டு பேருமே இப்போ உயிரோடு இல்லை, நாம் ரெண்டு பேருமே புது மனிதர்களாக இருக்கிறோம், மகிழ்ச்சியோடு நீ வாழ் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அன்புக்குரியவர்களே, நம்ம ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாராவது நமக்கு தீமை செய்திருக்கலாம், ஆனால் அதை மறந்து அந்த காழ்ப்புணர்ச்சி அந்த இதெல்லாம் நம்ம விட்டு அதிலேருந்து கடந்து வரும்பொழுது காலத்தால் அந்த தீமை செய்தவரும் சரி தீமையால் காயப்பட்டவர்களும் சரி இறந்து போகிறார்கள். அதுதான் புத்தர் சொல்கிற விஷயம். அன்னை மனம் மாறிய ஓடி வந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னான். நேற்று துப்பியவன் இன்றைக்கி உயிரோடு இல்லை, துப்பப்பட்ட புத்தரும் இன்று உயிரோடு இல்லை, மறாகிறவு இருவருமே இறந்து விடுகிறார்கள். காலத்தால் அந்த நிலை மாறி விடுகிறது. ஆக ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு யாராவது ஏதோ ஒரு தீங்கு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்களுக்காக நம்ம சிறப்பாக ஜெபம் பண்ணிட்டு அதை நம் மனசு சுமக்காமல் இருப்போம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அது உனக்கு மன அமைதியை கொடுக்கும் என்று சொல்லி நமக்கு ஆறுதல் கொடுப்பதாக பார்க்கிறோம். அதைத்தான் எபேசியர் புத்தகத்தில் பாருங்க, பல வசனங்கள் நமக்கு இப்படியாக நம்ம மனசுக்குள்ள இப்படிப்பட்ட சீற்றங்களை மனக்கசப்பை சுமக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். எபேசியர் 4:31 மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்கிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி நாம் பவுல் சொல்வதை பார்க்கிறோம். கொலோசியர்கள் திருமுகத்தில் கூட 3:8 இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றி விடுங்கள். பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இப்படிப்பட்ட பழிச்சொல் வரக்கூடாது. கெட்ட இது மாதிரி கெட்ட வார்த்தை அவமானப்படுத்துறது, நீ இப்படி பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு பதில் நாம் செய்கிற விஷயங்கள் எதுவுமே கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். நம்ம சிந்தித்து பார்ப்போம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பூசைக்கு வந்து நன்மை வாங்கிட்டு வீட்டில் போய் சண்டை போடுறோம், சனினே முண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வார்த்தைகளை தெளிக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய கோபத்தை அடக்க முடியாமல் நாம் தகாத வார்த்தைகளை பேசுவது நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறி இருக்கிறது. சிந்தித்து பார்ப்போம் எந்த அளவுக்கு நாம் தூய்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த சினம், கோபம் இதெல்லாம் கடந்து, இந்த பழிக்கு பழி வாங்குகிற எண்ணத்தை கடந்து நம்முடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவ வாழ்வு என்று சொல்லி இன்றைய வசனங்கள் பல நமக்கு அறிவுறுத்துவதாக பார்க்கிறோம். நீதிமொழிகள் 24:29 கூட இவ்வாறாக சொல்கிறது, அவர் எனக்கு செய்தவாறே நானும் அவருக்கு செய்வேன், அவர் செய்ததற்கு நான் பதிலுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லாதே. எனக்கு வந்து இவன் அதை பண்ணிட்டான், நான் அவனுக்கு பதிலுக்கு பதில் செய்யணும், நான் பழி வாங்குவேன் அப்படிங்கிற எண்ணத்தை நீ வைத்துக்கொள்ளாத, அப்படி நீ சொல்லாத. இது உன்னுடைய தூக்கத்தை கெடுக்கும், உன்னுடைய மன அமைதியை கெடுக்கும், மனம் எப்போது வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும். இதை நாம் எப்படி நான் வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப அருமையாக நம்ம திருவள்ளுவர் சொல்லார், என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்துவிடு. உனக்கு ஒருத்தன் வந்து தீயது செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நன்மை செய்வது மூலமாக நீ அவனுக்கு வந்து என்ன பண்ணலாம், பழிக்கு பழி எடுக்கலாம், அவன் மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருப்பதாக நாம் பார்க்குறோம். அதுதான் இயேசு கிறிஸ்தனின் நற்செய்தியில் 3வது உதாரணம் சொல்கிறார் பாருங்கள். ஒருத்தன் வந்து உனக்கு வந்து ஒரு கல் தொலைவு வந்து நடக்க சொன்னால் 2 கல் தொலைவு நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த காலகட்டத்தில் இந்த ரோமை படை வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது அவங்க தூக்கிட்டு போகும்போது சுமைகளை தூக்க முடியலை அப்படின்னா ஒரு யூதன் இருந்தானா அவன் மேலே சுமத்தி தூக்கிடுவான் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. அப்படி தான் சீரோனாகிய சீமோனையும் பார்க்குறோம், சிலுவையை சுமக்க சொல்கிற அந்த நிகழ்வு நடப்பதாக பார்க்குறோம். அப்படி உன்னை சுமக்க சொல்லும் பொழுது நீ வந்து வெறுப்புணர்வோடு சுமக்காத, மாறாக இன்முகத்தோடு நீ இன்னும் கூடுதலாக ஒரு கிலோமீட்டர் நடக்கணும். அவன் பார்வை நம்ம வந்து அவனுக்கு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அவனை தீமை செய்கிறத நம்ம நினைச்சோம், அவன் நமக்கு நல்லது செய்கிறான் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு உருவாகும். அதுதான் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்து விடல் என்று சொல்லி திருவள்ளுவர் நமக்கு வெளிப்படுத்துவதாக பார்க்கணும். இப்படியாக நாம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த கசப்புணர்வு, கோபம், சீற்றம், பழிக்கு பழி வாங்குகிற எண்ணம் இவற்றையெல்லாம் நாம் தாண்டி நம்முடைய கடமையில் நாம் கருத்தாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம சிறப்பாக பார்க்குறோம். தூய பபுல் சொல்கிறார், நாங்கள் இதெல்லாத்தையும் யார் புகழ்வார் புகழட்டும், தூற்றுவார் தூட்டட்டும், அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை, எங்களுடைய கடமையை நோக்கி நாங்கள் எங்களை ஓடிக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக நாங்கள் எங்கள் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்முடைய நலனுக்காகத்தான் இத்தனை விஷயங்களையும் சொல்கிறாரு. நாம் இந்த பழிக்கு பழி வாங்குகிற எண்ணத்தை தூக்கி எறிந்துவிட்டு, கசப்புணர்வுகளை தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்துவோம், மன அமைதியை பெறுவோம். வெளியில் நடக்கக்கூடிய தீமைக்கு எதிராக போரிடுவதை விட்டுவிட்டு நம் மனசுக்குள்ளே இருக்கு பாருங்கள், சாத்தான் பழிக்கு பழி எடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்குற சாத்தானை எதிர்த்து, உள்ளத்துக்கு எதிராக உள்ளத்திற்குள் அந்த சாத்தானை எதிர்த்து நாம் போராட வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்படிப்பட்ட எண்ணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய ஆசீரும் அருளும் என்னாலும் உங்களோடு இருக்க தொடர்ந்து திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம்.
பொறுத்துக்கொள்வாய் நீ.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உன்னால்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் மானலே.
ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா. எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தா. தந்தையே, அவரும் இடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து மக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இத பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்றும் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்ட